சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 27, 2022. தலைப்பு: பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை. ஏசாயா: தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா: இப்பொழுது நீ போய், இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய்பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஊய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்த்த சுவரில் விழப்பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடியப் போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. நீதிமொழிகள்: கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கொரிந்தியர்: அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. நெகேமியா: அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். நெகேமியா: அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்தது ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு ராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தது அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளிலிருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. நெகேமியா: நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதிமட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்தது மறுகையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். நெகேமியா, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக நாலுதரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். ஐந்தாந்தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாகப் போகிறீர் என்றும் ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை. அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். மெகதாபேயலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். யோவான், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலுண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். லூக்கா, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்கச் செய்தது சமீபமாய் வந்தது. அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2 ஜாமத்திலாவது 3 ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவானென்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்தது தன் வீட்டை கண்ணமிடவிட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். எபேசியர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மேரி டேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுதிஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறித்தவ விஞ்ஞானிகளே, உறங்கும் போதோ அல்லது விழித்திருக்கும் போதோ மனநல கோளாறுகள் உங்களை துன்புறுத்த முடியாது என்று நீங்களே ஒரு சட்டமாக இருங்கள். மெஸ்மரிசம் அல்லது விலங்கு காந்தவியல் முதன் முதலில் ஜெர்மனியில் 1775 மெஸ்மரால் கவனிக்கப்பட்டது. அமெரிக்க சைக்ளோபீடியாவின் படி அவர் இந்த சக்தி என்று அழைக்கப்படுவதை கருதினார். இது ஒரு உயிரினத்தால் மற்றொன்றின் மீது செலுத்தப்படலாம். இது நோயை குறைக்கும் வழிமுறையாக இருந்தது. அவரது முன்மொழிவுகள் பின்வருமாறு. வான உடல்கள், பூமி மற்றும் அனிமேஷன் பொருட்களுக்கு இடையே பரஸ்பர செல்வாக்கு உள்ளது. விலங்கு உடல்கள் இந்த முகவரின் செல்வாக்கிற்கு எளிதில் பாதிக்கப்படுகின்றன. நரம்புகளின் பொருள் மூலம் தன்னை பரப்புகின்றன. 1784 பிரெஞ்சு அரசாங்கம் பாரிஸின் மருத்துவ பீடத்திற்கு மெஸ்மரின் கோட்பாட்டை ஆராய்ந்து அதை அறிக்கை செய்ய உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் கீழ் ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டது. பெஞ்சமின் பிராங்க்ளின் கமிஷனர்களில் ஒருவராக இருந்தார். இந்த ஆணையம் அரசுக்கு அளித்த அறிக்கை வருமாறு. விலங்கு காந்தத்தின் இருப்பு மற்றும் பயன்பாடு குறித்து விலங்கு காந்த திரவம் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை. காந்தவியல் பொது நடைமுறையில் காணப்படும் வன்முறை விளைவுகள் காரணமாக உள்ளன என்று ஒருமித்த முடிவுகளுக்கு வந்துள்ளோம். கையாளுதல்கள் அல்லது கற்பனையின் உற்சாகம் மற்றும் புலன்களின் மீது ஏற்படுத்தப்பட்ட பதிவுகள் மேலும் மனித மனதின் தவறுகளின் வரலாற்றில் இன்னும் ஒரு உண்மை பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் கற்பனையின் சக்தியின் மீதான ஒரு முக்கியமான சோதனை. விலங்கு காந்தத்தின் செயல்பாட்டை பற்றிய ஆசிரியரின் சொந்த அவதானிப்புகள் அது ஒரு நிவாரண முகவர் அல்ல என்பதையும் அதை பயிற்சி செய்பவர்கள் மீதும் அதை எதிர்க்காத அவர்களின் குடிமக்கள் மீதும் அதன் விளைவுகள் தார்மீக மற்றும் உடல் ரீதியான மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதையும் நம்ப வைக்கிறது. விலங்கு காந்தத்திற்கு அறிவியல் அடித்தளம் இல்லை. ஏனென்றால் கடவுள் உண்மையான இணக்கமான மற்றும் நித்தியமான அனைத்தையும் நிர்வகிக்கிறார். மேலும் அவருடைய சக்தி மிருகமோ மனிதனோ அல்ல. அதன் அடிப்படையானது ஒரு நம்பிக்கை மற்றும் இந்த நம்பிக்கை விலங்கு அறிவியலில் விலங்கு காந்தவியல் மெஸ்மரிசம் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது வெறும் மறுப்பு புத்திசாலித்தனம் சக்தி அல்லது யதார்த்தம் ஆகியவற்றை கொண்டிருக்கவில்லை. மேலும் அர்த்தத்தில் இது மரண மனம் என்று அழைக்கப்படும் உண்மையற்ற கருத்து. கிறிஸ்டியன் சயின்ஸில் பெயரிடப்பட்டுள்ளபடி விலங்கு காந்தவியல் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது பிழை அல்லது மரண மனதை குறிக்கும் குறிப்பிட்ட சொல். மனம் என்பது பொருளில் உள்ளது. அது தீயதும் நல்லதும் ஆகும் என்பது தவறான நம்பிக்கை. தீமை நல்லதை போலவே உண்மையானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த நம்பிக்கைக்கு உண்மையின் ஒரு தரம் இல்லை. இது அறியாமை அல்லது தீங்கானது. ஹிப்னாட்டிசத்தின் தீங்கிழைக்கும் வடிவம் தார்மீக முட்டாள்தனத்தில் முடிவடைகிறது. அழியாத மனதின் உண்மைகள் மனிதனை நிலைநிறுத்துகின்றன. மேலும் அவை மரண மனதின் கட்டுக்கதைகளை அழித்து விடுகின்றன. முட்டாள்தனமான அந்துப்பூச்சிகளை போன்ற மெலிந்த மற்றும் ஆடம்பரமான பாசாங்குகள் தங்கள் சொந்த இறக்கைகளை பாடி மண்ணில் விழுகின்றன. ஒவ்வொரு கிறிஸ்தவ விஞ்ஞானியும் மனதை குணப்படுத்தும் அறிவியலின் ஒவ்வொரு மனசாட்சி ஆசிரியரும் மனித விருப்பம் கிறிஸ்தவ அறிவியல் அல்ல என்பதை அறிவார். மேலும் மனித விருப்பத்தின் செல்வாக்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் இதை அங்கீகரிக்க வேண்டும். தீமையை எதிர்த்து நீங்கள் அதை முறியடித்து அதன் ஒன்றுமில்லாததை நிரூபிக்கிறீர்கள். மனித புகழ்ச்சிகள் அல்ல, தெய்வீக அருக்கொடைகள். நோயுற்றவர்களை குணப்படுத்தும் ஆன்மீக ஒளியையும் வலிமையையும் பிரதிபலிக்கின்றன. விருப்பத்தின் உடற்பயிற்சி ஒரு ஹிப்னாட்டிக் நிலையை கொண்டு வருகிறது. ஆரோக்கியத்திற்கும் சிந்தனையின் ஒருமைப்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும். எனவே இது கவனிக்கப்பட வேண்டும் மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டும். அக்கிரமத்தை மறைப்பது செழிப்பை தடுக்கும் மற்றும் எந்தவொரு காரணத்தின் இறுதி வெற்றியையும் தடுக்கும். ஒழிக்கப்பட வேண்டிய பிழையின் அறியாமை உங்களை அடிக்கடி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துகிறது. மனிதனின் தனிப்பட்ட சுயராஜ்ய உரிமையை மீறுவதன் மூலம் பரலோக சட்டம் உடைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ அறிவியலில் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மற்றவர்களின் எண்ணங்களை பாதிக்க முயற்சிக்கும் தார்மீக உரிமையும் இல்லை. அது அவர்களுக்கு நன்மை பயக்கும். மன நடைமுறையில் தவறான மனித கருத்துக்கள், முரண்பட்ட சுயநல நோக்கங்கள் மற்றும் நல்லதை செய்வதற்கான அறியாமை முயற்சிகள் ஆகியவை உங்கள் சக மனிதர்களின் தேவையை துல்லியமாக அறியவோ அல்லது தீர்மானிக்கவோ உங்களை இயலாமல் ஆக்கிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உதவிக்காக அழைக்கப்படும் போது நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் மன கொலையாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றவும் விதி. அறியாமை, நுணுக்கம் அல்லது தவறான தொண்டு எப்போதும் தவறை மறைக்காதது. தீமை காலப்போக்கில் தன்னை வெளிப்படுத்தி தண்டிக்கும். மனதளவில் சத்தியத்தால் நிலை பெறும் போது அமைப்பின் மீளும் செயல் இயல்பாகவே செல்கிறது. விலங்கு காந்தத்தின் லேசான வடிவங்கள் மறைந்து வருகின்றன, மேலும் அதன் ஆக்கிரமிப்பு அம்சங்கள் முன்னால் வருகின்றன. மரண சிந்தனையின் இருண்ட இடைவெளிகளில் மறைந்திருக்கும் குற்றத்தின் தரிகள். ஒவ்வொரு மணி நேரமும் நெசவு வலைகள் மிகவும் சிக்கலானதாகவும் நுட்பமானதாகவும் இருக்கும். விலங்குகளின் காந்தத்தன்மையின் தற்போதைய முறைகள் மிகவும் இரகசியமானது. அவை வயதை சோம்பலில் சிக்க வைக்கின்றன மற்றும் குற்றவாளி விரும்பும் விஷயத்தில் மிகவும் அக்கறையின்மையை உருவாக்குகின்றன. பின்வருவது பாஸ்டன் ஹெரால்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. மெஸ்மரிசம் என்பது ஒரு எளிதான விளக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் தன்னை கொடுக்காத ஒரு பிரச்சனையாகும். இது சர்வாதிகார கட்டுப்பாட்டை பயன்படுத்துவதை குறிக்கிறது. மேலும் தனிநபருக்கோ சமுதாயத்திற்கோ வேலை செய்வதை விட அதன் உரிமையாளரால் தவறாக பயன்படுத்தப்படும் வாய்ப்பு அதிகம். தீமை சக்தியல்ல என்பதை மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் சர்வாதிகாரம் என்று அழைக்கப்படுவது ஒன்றுமில்லாத ஒரு கட்டமாகும். கிறிஸ்தவ விஞ்ஞானம் தீய ராஜ்யத்தை கெடுக்கிறது. மேலும் குடும்பங்களிலும் அதனால் சமூகத்திலும் பாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் முதன்மையாக ஊக்குவிக்கிறது. இன்றைய தீர்க்கதரிசி இந்த காலத்தின் அறிகுறிகளை மன அடிவானத்தில் காண்கிறார். நோயுற்றவர்களை குணப்படுத்தும் மற்றும் பிழையை அழிக்கும் கிறிஸ்தவத்தின் மறுபிறப்பு வேறு எந்த அறிகுறியும் கொடுக்கப்படாதது. மனித நம்பிக்கைகளின் பலவீனமான வளாகங்களுக்கு அப்பால், நம்பிக்கைகளின் தளர்வான பிடிப்புக்கு மேலே கிறிஸ்தவ மனதை குணப்படுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு வெளிப்படையான மற்றும் நடைமுறை அறிவியலாக நிற்கிறது. கிறிஸ்துவின் உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பின் வெளிப்பாடாக இது எல்லா காலங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் மீறப்படாமல் உள்ளது. உண்மையான ஆன்மீகத்தின் அமைதியான வலுவான நீரோட்டங்கள், அவற்றின் வெளிப்பாடுகளான ஆரோக்கியம், தூய்மை மற்றும் சுய தீக்குளிப்பு ஆகியவை மனித அனுபவத்தை ஆழப்படுத்த வேண்டும். பொருள் இருப்பு பற்றிய நம்பிக்கைகள் ஒரு வழுக்கை திணிப்பாக கருதப்படும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றை கொடுக்கும். தெய்வீக ஆவி மற்றும் கடவுளின் ஆன்மீக பரிபூரண மனிதனின் அறிவியல் நிரூபணத்திற்கான நித்திய இடம். சர்ஜ் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.